அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 30 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். மதுரையை அடுத்த கீழடி கிராமத்தில் நடந்து வரும் தொல்லியல் அகழாய்வு குறித்த பேட்டி.
அதனால தமிழ்நாடு சங்க காலத்தில் கட்டிடங்கள் இல்லை என்ற ஒரு கூற்று இருந்தது. அந்த கூற்றை தகர்க்கின்ற அளவுக்கு இந்த அகழாய்வுடைய ஆதாரங்கள் அமைந்துள்ளதுதான் நான் சொல்ல நினைப்பேன்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய பிரமுகரான குமரன் பத்மநாபன் இலங்கை விட்டு வெளியேற விதிக்கப்பட்ட தடை குறித்த செய்தி. தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக கே ஆர் ராமசாமியும் கொறடாவாக விஜயதாரணியும் தேர்வு செய்யப்பட்ட செய்தி குறிப்பு ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா, மரிய மைக்கேல்.
சாட் நாட்டின் முன்னாள் தலைவர் இசைன் ஹேப்ரே மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரிந்த குற்றச்சாட்டில் ஆயுத தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். தீர்ப்பு செனிகோல் நாட்டின் தலைநகரான டாக்கர் நகரில் உள்ள ஆப்பிரிக்கா ஒன்றியத்தின் ஆதரவு பெற்ற நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் பினோஷே என்று அவரது விமர்சகர்களால் அழைக்கப்படும் ஹேப்ரே 1982 1990 வரை அவர் ஆட்சியில் இருந்த சமயத்தில் இந்த குற்றங்கள் இழைக்கப்பட்டன. அவரின் ஆட்சிக் காலத்தில் 40,000 மக்களை கொல்ல உத்தரவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் நீதிமன்றத்தின் சட்டப்பூர்வ தன்மையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்.
பலுஜா நகரின் மீதான இறுதி தாக்குதல் என்று ஈராக் அரச படையினர் தெரிவிக்கும் படை நடவடிக்கையில் அவர்கள் முன்னேறியிருக்கின்றனர். இன்று காலையிலிருந்து கடும் மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் அந்த நகரத்தில் சிக்கியுள்ளதாக நம்பப்படுகிறது. படையினர் குடும்பங்களை மென்மையாக கனிவோடு நடத்தவும், சண்டையிடுவோர் பொது சொத்துக்கள் மற்றும் தனியார் உடைமைகளை பாதுகாக்கவும் வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளதாக படை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய தாக்குதல் அரசின் தீவிரவாத எதிர்ப்பு அதிரடி படையினரின் தலைமையில் அமெரிக்கா வழிநடத்தும் படைப்பிரிவுகளின் பலத்த விமான தாக்குதல் ஆதரவோடு நடைபெற்று வருகிறது.
டெல்லியில் கொல்லப்பட்ட காங்கோ நாட்டை சேர்ந்தவரின் உறவினர்கள் டெல்லி வந்தடைந்த இன்று இந்திய அதிகாரிகள் அவர்களை சந்தித்துள்ளனர். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆட்டோ ரிக்ஷாவில் பயணிப்பது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையில் காங்கோ குடியரசை சேர்ந்த மசண்டா கெட்டடோ ஒலிவியர் 3 இந்தியர்களால் அடித்துக் கொள்ளப்பட்டார். ஆலிவரின் இறப்பும் அதைத் தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த ஆப்பிரிக்க குடிமக்கள் மீதான தாக்குதல்களும் இனவாதத்தால் தூண்டப்பட்டவை என்று கூறி ஆப்பிரிக்க மாணவர் குழுக்களும் ராஜ்ய அதிகாரிகளும் போராட்டங்களை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பஹ்ரைன் எதிர்க்கட்சித் தலைவர் ஷேக் அலி சல்மானுக்கு வழங்கப்பட்டிருந்த 4 சிறை தண்டனையை 9 அதிகரித்து பஹ்ரைன் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. ஷேக் சல்மான் வன்முறையை தூண்டியதாக கடந்த ஆண்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனை காலம் மனித உரிமை குழுக்களாலும் அமெரிக்கா மற்றும் ஈரானாலும் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஷேக் சல்மான் வழிநடத்தும் அல் விபாக் என்ற ஷியா எதிர்க்குழு இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஆத்திரமூட்டுவது, இது பஹ்ரைனில் அரசியல் நெருக்கடியை அதிகப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது.
துருக்கி அதிபர் எர்துவான் இஸ்லாமியர்களை கருத்தடைகளை நிராகரித்து நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். துருக்கி நாட்டு தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பில் பேசிய எர்துவான் எந்தவொரு இஸ்லாமிய குடும்பமும் குழந்தை பிறப்பு கட்டுப்பாடுகளை பற்றி யோசிக்க கூடாது என்றும் கட்டாயமாக வாரிசுகளை பெருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
மனதை புண்படுத்தும் வகையிலான நகைச்சுவை காணொலி ஒன்று இருப்பதாக வந்த புகார்களுக்கு பிறகு அதனை அகற்றிவிட யூடியூப் மற்றும் கூகுள் இணையதள நிறுவனங்கள் இந்தியாவின் மும்பை நகர போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த விவாதத்தை இந்திய நகைச்சுவை கலைஞர் தான்மை பட் என்பவர் தன்னுடைய முகத்தை விகாரப்படுத்தி கிண்டலடித்து வழங்கியிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடரும் செய்தி அரங்கில். முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். புதுவை சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாராயணசாமி அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இது குறித்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் குறிப்பு.
புதுச்சேரியில் புதிய ஆட்சியை அமைக்க காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வி நாராயணசாமி உரிமை கோரினார். புதிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கிரண்பேடியை இன்று புதுச்சேரியில் சந்தித்த நாராயணசாமி இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு என்னை ஏகமனதாக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது அந்த கடிதத்தையும் புதிய மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் என்னை பரிந்துரை செய்து இவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்ன அந்த கடிதத்தையும் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த கடிதத்தையும் நான் என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையான கடிதத்தையும் துணைநிலை ஆளுநரும் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிற சமயத்தில் யார் யார் அமைச்சர்களாக அமைச்சரவையில் வருவார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலிடத்திலே அன்னை சோனியா காந்தியிடையும் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கிட்ட நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடமும் கலந்து பேசி நாங்கள் யார் யார் அமைச்சர்கள் என்பது சம்பந்தமாக இன்னொரு கடிதம் கொண்டு வந்து கொடுப்போம். அதற்கு பிறகு வந்து பதவி பிரமாணம் இருக்கும்
என்றார் புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வி நாராயணசாமி. தமிழ்நாட்டுடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் மே 16 அன்று தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மொத்தம் உள்ள 30 15 இடங்களை கைப்பற்றியது. அதன் கூட்டணி கட்சியான திமுக 2 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சிக்குள் பலத்த போட்டி நிலவியது. இந்த சூழலில்தான் நாராயணசாமி முதலமைச்சர் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்க உள்ளார்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக KR ராமசாமியும் கொறடாவாக விஜயதாரணியும் தேர்வு செய்யப்பட்டுள்ள செய்தி குறித்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ராமசாமி மற்றும் கட்சியின் கொறடாவாக விஜயதாரணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களிடம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்.
சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய கொறடா விப், அது ரெண்டுதான் அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதவிகள். மற்ற பதவிகளில் போட வேண்டும் என்று சொன்னால் அது பிறகு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் அவர்களை கலந்து ஆலோசித்து மற்ற பதவிகளுக்கு யார் யார் என்பது வெளியிடப்படும்
என்றார் EVKS இளங்கோவன். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்வான 8 உறுப்பினர்களில் KR ராமசாமி, விஜயதாரணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோருக்கு இடையே சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பை பெறுவது யார் என்கிற போட்டியும் நிலவியது.
மதுரையை அடுத்த கீழடி கிராமத்தில் நடந்து வரும் தொல்லியல் அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் கார்பன் டேட்டிங் எனப்படும் கரிம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவைகளின் காலம் கணிக்கப்பட்டு விட்டதா என இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை கண்காணிப்பு தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
ஆமா, அது கண்டிப்பா நாங்க கார்பன் டேட்டிங் செய்யத்தான் இருக்கிறோம். ஏன்னா கார்பன் சாம்பிள்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒர்க் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு இப்ப. ஏன்னா இந்த கீழடி என்பது வந்து சிறிய தொல்லியல் மேடு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80 பரப்பளவு கொண்ட, ஒரு 3.5 km சுற்றுலா கொண்ட ஒரு பெரிய மேடு. இந்த மேட்டை நீங்க ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 தேவைப்படும், முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றால். ஆனால் நாங்கள் 2nd அகலாய்வில் தான் இருக்கிறோம். இந்த 2nd அகலாய்வுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன பாத்தீங்கன்னா, போன ஆண்டு வந்து 43 அகலாய்வு குழிகள் போட்டோம். இந்த வருஷம் 53 அகலாய்வு குழிகள் போட்டு அகலாய்வு செய்து வருகிறோம். இந்த அகலாய்வு குழிகளில பல தொல்லியல் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிக முக்கியமான ஆதாரம் சொல்ல போனா இங்க கிடைத்த கட்டிடங்கள் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அகலாய்வுகளில் கட்டிடங்கள் வந்து கிடைப்பது மிக அரிதான ஒன்று.
இது என்ன வகையான கட்டிடங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
இது பியூர் செங்கல் கட்டிடம் தாங்க, சுட்ட செங்கலினால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். தமிழ்நாட்டில் நிறைய அகலாய்வுகள் நடந்திருக்குங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கட்டிடங்கள் பெரும்பாலும் கிடைத்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. அதனாலதான் தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் கட்டிடங்கள் இல்லை என்ற ஒரு கூட்டு இருந்தது. அந்த கூட்டை தகர்க்கின்ற அளவுக்கு இந்த அகலாய்வுடைய ஆதாரங்கள் அமைந்துள்ளதுதான் நான் சொல்லணும். இப்ப இப்ப பார்த்து
இந்த கட்டிடங்களை களிமண்ணை சுட்டு கட்டும் அந்த ஒரு அந்த ஒரு அறிவியல் எந்த காலத்திலிருந்து மானுட வரலாற்றிலே எந்த காலத்திலேயே வந்து வளர்ந்துருங்க?
ஆக்சுவலி நாங்க சிந்து சமவெளி நகரத்தில் சுட்ட செங்கலால் செய்யப்பட்ட கட்டிடங்கள் வந்துருச்சு. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஊரை பற்றியும் நகரத்தை பற்றியும் கட்டிடங்களை பத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் மேற்கொண்ட அகலாய்வுல வந்து இந்த மாதிரியான ஆதாரங்கள் கிடைக்கல.
சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சொன்னீர்கள், இது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிந்தையதாக இருக்கும் நினைக்கிறீர்களா?
இது சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிந்தைய நாகரிகம், காலத்தை சார்ந்த நாகரிகம்.
சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த இந்த ஆதாரங்களின்படி அந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன மாதிரியான ஒரு நாகரிகம் இருந்தது என்பதை பற்றி ஒரு எளிமையாக சொல்ல முடியுமா?
ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நகரம் எவ்வாறு இருந்தது என்பதற்கான கட்டிட அமைப்புகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. வடிகால்கள் கிடைத்துள்ளன. சுடுமண் குழாய்கள் பயன்படுத்திய குழாய்கள் கிடைத்துள்ளன. பெரிய வகை செங்கச்சுவர்கள் கிடைத்துள்ளன. பெரிய வகை கட்டிட சதுர செவ்வக வடிவ கட்டிட அமைப்புகள் கிடைத்துள்ளன. இவை அனைத்தும் மக்கள் குடியிருப்பு பகுதிகள். ஏனென்றால் காவிரி பூமண்டலத்தில் மேற்கொண்ட அகலாய்வு வந்து புத்த விகாரம், அது ஒரு சமயம் சார்ந்தவை. அதே போல் அரிக்கமடில் மேற்கொண்ட அகலாய்வு ஒரு தொழிற்கூடத்தை சார்ந்தவை. ஆனால் இங்கு கீழடியில் நடைபெற்ற அகலாய்வு வந்து மனிதர்கள் வாழ்ந்த, அவர்கள் வாழ்ந்த சங்ககால மக்கள் வாழ்ந்த பகுதி, ஒரு குடியிருப்பு பகுதியை தான் நாங்கள் அகலாய்வு செய்து வருகிறோம்.
தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. இனி இலங்கை கண்ணோட்டம். விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய பிரமுகரான குமரன் பத்மநாபன் இலங்கையை விட்டு வெளியேறுவதை வரும் ஜூலை 26 வரை தடை செய்யும் உத்தரவினை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இது குறித்த செய்திகளை தருவது கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு ஒன்றை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி குமரன் பத்மநாதன் நாட்டை விட்டு வெளியேறுவதை எதிர்வரும் ஜூலை 26 வரை தடை செய்யும் உத்தரவொன்றையும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி தாக்கல் செய்த இந்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பின் வழக்கறிஞர் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்தார். எனவே இந்த மனுவை முன்கொண்டு விசாரணை செய்யும் அவசியம் ஏற்பட மாட்டாதென்று தெரிவித்த சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதனை தள்ளுபடி செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணைகள் குறித்து தங்களுக்கு திருப்தி அடைய முடியாத காரணத்தினால் மனுவை முன்கொண்டு விசாரணை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்ததாக மனுவை சமர்ப்பித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேராத் தெரிவித்தார். இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியின் கொலை சம்பந்தமாக குமரன் பத்மநாதனை கைது செய்யுமாறு சர்வதேச போலீசார் பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்த விஜித் ஹேராத் விடுதலை புலிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட பல குற்றச் செயல்களுக்கு இவர் பொறுப்பு கூற வேண்டுமென்றும் தெரிவித்தார். தற்போதைய நல்லாட்சி அரசாங்கம் குமரன் பத்மநாதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேராத் எனவே போலீஸ் விசாரணைகள் குறித்து திருப்தியடைய முடியாதென்றும் தெரிவித்தார். குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வரை தாங்கள் சமர்ப்பித்துள்ள மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வது அவசியம் என்றும் மக்கள் விடுதலை முன்னணி நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தது. அந்த வேண்டுகோளை ஆராய்ந்த நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை 26 மனு முன்கொண்டு ஆராயப்படும் என்றும் தீர்ப்பளித்தது.
கே.எஸ். உதயகுமார். இலங்கையில் முப்படை தளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீம் அகமதுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமத் மீது முப்படைகளின் தளங்களுக்கு பிரவேசிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 சம்பூரிலுள்ள அரசாங்க பாடசாலை நிகழ்வொன்றில் கடற்படை அதிகாரி ஒருவர் மீது முதலமைச்சர் ஆத்திரத்தில் கடும் சொற்களை பயன்படுத்தி கொண்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து முப்படைகளினால் முதலமைச்சர் தொடர்பில் ஓரிரு முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஜனாதிபதி நாட்டில் இல்லாத நேரத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் அரசியல் பின்புலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் இந்த முடிவுகளை கண்டித்திருந்தார். ஜனாதிபதி தற்போது நாடு திரும்பியுள்ள நிலையில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தொடர்பில் முப்படைகளினால் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் BBC தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமத்,
எனக்கு இராணுவ தளங்களுக்கு போவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நான் கலந்து கொள்ளுகின்ற எந்த ஒரு நிகழ்வுக்கும் முப்படை சார்ந்த யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது என்று அது நீக்கப்பட்டிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அறிவிச்சிருக்கிறதுக்கான நியாயமான காரணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வரவேற்கப்பட வேண்டிய விடயம் தீர்மானம் எடுத்தது அவங்க தீர்மானம், அந்த தீர்மானத்தை தளர்த்திருக்கிறதும் அவங்க. உண்மையாக எனக்கு எந்த காரணமும் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் கூறிக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் நான் செல்லவில்லை. நான் சென்ற இந்த பாடசாலை இருந்த இடம் அது எங்களுடைய மாகாண சபைக்கு அதிகாரத்துக்குட்பட்ட பாடசாலை. ஆகவே அந்த பாடசாலைக்கு போகின்ற அதுவும் நான் அழைக்கப்பட்டு ஒரு விடயம் போகின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கும் கல்வி அமைச்சருக்கும் எப்போதும் இருக்கின்றது
என்றார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமத்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்கள் உள்ளூர் அஞ்சல் முகவரிகளான BBC அஞ்சல்பட்டி 6013 அசோக் நகர் சென்னை 83 மற்றும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல்பட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கு எழுதலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.